நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்குப்படினவர். நீரங்கள் மத்தியிலே உலாவதுக்காக
ஸ்தோத்திரம்.
பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி.
நன்றி.
கர்த்தருடைய ஆவியானவரே, இம்மட்டுக்கும் எங்களை கொண்டு வந்தவரே, இதுவரை எங்களை நடத்தினவரே, உமக்கு கோடி நன்றி அப்பா.
நன்றி.
தொடர்ந்து எங்கள் நடத்தும்படி நாங்கள் வந்தாள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக. இந்த 12 ஆண்டை நாம் நிறைவு செய்கிறோம். ஒன்று முடிகிறது, ஒன்று ஆரம்பமாக போகிறது. இப்பதான் இந்த வருஷம் தொடங்குறது போல இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம காட்ட முடியுது பேண்ட செய்யறது. வருஷங்கள் போகுது. ஒவ்வொரு வருஷமும் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் குறையுது. ஹலோ. ஒவ்வொரு வருஷம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் குறையுது. ஆகவேதான் மோசே தேவனுடைய மனுஷன் இப்படியாக மண்டாடினா நான் நம்புறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 90th சங்கீதம். Come with me please. 90th சங்கீதம் நான் வாசிக்க கேட்போம். ஒரு சில வசனங்களை 9:10-11 படிங்க. 90th சங்கீதம். இது இது தாவீதின் சங்கீதம் அல்ல. இது தேவோட மனுஷனாக்கிய மோசே ஜெபப்படி சொல்லி பிரக்கெட்டுக்கு போட்டிருக்கிறத நீங்க பாத்துக்கணும். படி.
எங்கள்
நாட்கள் எல்லாம் உங்களுடைய கோபத்தால் போய்விட்டது.
ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம்.
மோசியை கேட்டால் அவர் என்ன சொல்றாரு? மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு கதை போல இருக்கு. நம்ம ஊர்ல அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவாங்க. இங்க எல்லாம் கதை வர்றாங்களோ தெரியாது, அங்க கதை சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா சோகன் சோன்னு சொல்லி தொடங்கி முடிப்பாங்க. அது போல மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு கதை போல இருக்குதா? தொடங்குது, முடியுது, ஆரம்பிக்குது, அஸ்தமரமா. படி.
ஆயுசு நாட்கள்
70 வருஷம். சில நாட்களை முன்பாக டெட்ல பார்த்த உலகத்துல அதிக ஆண்டு வயசு வாழ்ந்த ஒரு அம்மா அமெரிக்காவில இப்பதான் காலமா இருக்கிறாங்களா? கிட்டத்தட்ட 110 வயசு. அப்ப நீங்க கேட்கலாம், இங்க சொல்லி இருக்குது 70 வயசு, பலத்தின் மீதினால 80 வயசு. அப்ப 110. இப்ப ஒரு சிலர் அப்படி வாழ்ந்து மறிக்கிறத வச்சு நாம இப்படியான வசனங்களை இட முடியலாது. பொதுவாக சராசரியாக மனுஷனுடைய வாழ்வு 70 வயசு, பலம் சுகத்தினால 80 வயசு. அது கங்கால போக போக நீங்க விரும்புற 100 வயசு மட்டும் இருக்கு. நீடித்த ஆயுஸ், நீண்ட ஆயுஸ். என்னத்துக்காக நீடித்த ஆயுஸ்? என்னத்துக்காக நீடித்த வாழ்க்கை? எதற்காக அதிக வருஷம் வாழணும்? இந்த பூமி அனுபவிங்க, இருந்த அனுபவி இருந்து அனுபவிச்சுட்டு ஆறுதலாவா? சோத்திரம். 70 வருஷம், பலத்தின் மிகுதினால
80 வருஷம்.
படிங்க. வருத்தமும் சஞ்சலமுமே
அது சீக்கிரமாய் கடந்து போகிறது.
சீக்கிரமாய் கடந்து போகிறது.
நாங்களும்
மறந்து போகிறோம்.
உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யா?
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தரலும். இப்ப கொஞ்சம் கவனிங்க. Now, I don't like to prepare a message today, but I have to say something what is in my heart right now. Please, try to understand. Itthiriyum seidhiyadhaavu kheedhirukam. But still, kariyakilari, the varishatthu mudivula kudu solli atupalabandu, aadhoru kudu varumbaru. But I govani. Manishunudhi vayasu elubadu aandikalaka irundhalum. Velathin vijinaal enbadu aandikalaka irundhalum. Adha meenmai வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லி தேவனுடைய மனுஷனாகி மோசே சொல்லி போட்டு என்ன சொல்றாரு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும் படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி. இப்ப என்ன கவனிங்க, லிசன் டு மீ. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தங்கள் நாட்களின் பெறுமதி தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தங்கள் நாட்களின் பெறுமதி தெரிஞ்சிருக்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வருஷம் போன என்ன அடுத்த வருஷம் வராத வரும். ஆனா நான் உனக்கு காரியம் சொல்லட்டுமா, நீ என்னதான் கெஞ்சி கேட்டாலும், என்னதான் ஊக்கமாக மண்டாடினாலும், என்னதான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினாலும், இந்த 2012 ஆண்டு ஒருபோதும் திரும்பி ஆண்ட உனக்கு தரவே தரமாட்டோம். போய் திரும்பி நாம எடுக்கல. ஆகவே தேவனுடைய மனுஷன் இப்படி மன்றாரு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வருஷத்தின் கடைசியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதி என்னவென்றால், நம்முடைய நாட்களின் பெறுமதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சுகமும் பலமும் என்றைக்கும் உனக்கு இருக்க, இன்றைக்கு இருக்கிற கண் பார்வை என்றைக்கும் உனக்கு இருக்க, இன்றைக்கு இருக்கிற கால்களின் பலம் என்றைக்கு தீடித்து இருக்காது, இன்றைக்கு இருக்கிற ஆற்றல் அறிவு என்றைக்கும் இருக்காது. குறை குன்றும் மங்கும் மறையும் மாறும். ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் நாட்களின் பெறுமதியை நீ அறிய வேண்டும், உன் காலத்தின் பெருமதியை நீ உணர வேண்டும். நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, தங்கள் நாட்களின் பெருமதியை உணர்கிறவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக ஞானவான்கள் என்று. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும் படிக்கு, ஞானவான்களாகும் படிக்கு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை, அடுத்தவன் நாட்களை என்றதை நீ விட்டுடு, அது அடுத்தவனை பொறுத்து. ஆனால் உன்னுடைய காலங்கள், உன்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை நீ அறிய வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உனக்கு கருத்தாக பொத்தி சொல்லுகிறேன். இப்ப என்ன கவனிங்க, இது ஒரு பக்கம் இருக்க, நான் எடுக்க சொல்ற ஒரு காரியம், ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்றது நிச்சயமாக இருந்தே ஆகணும். ஹலோ, கீப் இட் மைண்ட் டீப்லி. ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால், தொடக்கம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால், முடிவு என்பது நிச்சயமாக இருந்துதான் ஆகணும். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது உண்மையானால், உனக்கு ஒரு முடிவும் இருக்குது. நான் ஒரு காரியம் உனக்கு சொல்லட்டுமா, உன் முடிவு எப்படி உனக்கு தெரியாது. ஹலோ, உன் முடிவு, உன் வாழ்க்கை முடிவு எப்படி உனக்கு தெரியாது. எனக்கு வாலிபம் இருக்குது, சுகம் இருக்குது, ஆகவே இன்னும் பல வருஷம் நான் இருப்பேன் நினைக்காது. என்றால் திடகாத்திரமாக இருந்தவர்கள், பராக்கிரமசாலிகள் போல இருந்தவர்கள் எல்லாம் பொத்தண்டு போனதை நாம் பார்க்கிறோமே. நல்ல சுகமாக இருந்தவன், நல்ல பலமாக இருந்தவெல்லாம் தொப்படு போனதை நாம பார்க்கிறோம். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், உன் முடிவு உனக்கு தெரியாது, அதை தேவன் ஒருவர் தான் அறிவார். ஆனா நான் உனக்கு சொல்றேன், உனக்கு ஒரு ஆரம்பத்தை வைத்த தேவன் உனக்கு ஒரு முடிவையும் வைத்திருக்கிறார். இதுக்கு இன்னொரு காரியத்தை புகுத்தட்டுமா, தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆரம்பத்தை வைத்து ஒரு முடிவையும் வைத்திருக்கிறார் என்பது நிதர்சனம், சத்தியம். ஆனால் இதை சொல்ல போறீங்க, சொல்றேன் போய் கேளுங்க. தேவன் உனக்கென்றும் எனக்கென்றும் நிர்ணயித்து வைத்திருக்கிற முடிவுக்கு முந்தியும் உன் முடிவை நீ நிர்ணயிக்கலாம். நான் சொல்றேன் கவனி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆரம்பத்தை வச்சிருக்கிற தேவன் முடிவை வச்சிருக்கிறார். ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவன் நிர்ணயித்திருக்கிற முடிவில் பார்க்க முந்தி அந்த முடிவை முடித்துக் கொள்றதுக்கு இடம் இருக்கு. அதைத்தான் நாம என்ன சொல்ல தெரியுமா, இப்பதான் அடிக்கடி கேட்கிறோமே, அங்கே அவர் சூசைட், இங்கே தற்கொலை, அங்கே தற்கொலை. தேவன் அந்த மனுஷனுக்கு நியமித்திருக்கிற காலத்திலும் பார்க்க ஒரு மனுஷன் தன் முடிவை முடித்து கொள்ளலாம். ஆனால் அந்த முடிவு ஹலோ பயங்கரமாக, ஏனென்றால் எந்த ஒரு மனுஷனுக்கும் தன் வாழ்வை முடித்துக் கொள்ற அதிகாரத்தை தேவன் கொடுக்கலை. ஏனென்றால் நீயாக இந்த உலகத்தில் பிறக்கல, தேவன் உன்னை பிறப்பிச்சிருக்கிறார். உனக்கு ஒரு ஆரம்பத்தை வச்ச ஆண்டவருக்கு தெரியும் எப்ப உன் வாழ்க்கையை முடிக்கணும். ஆகவே எந்த ஒரு மனுஷனுக்கும் தானாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ற அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. மற்றவருடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கும் ஆண்டவர் எவருக்கும் இடம் கொடுக்கவும் இல்லை. ஆகவே நமக்கு உரு கொடுத்த இந்த உலகத்துக்கு அனுப்பின இறைவன் ஆண்டவருக்கு தான் நம்முடைய முடிவு எப்படின்னு தெரியும். அந்த நேரம் வரும்பொழுது அவரது முடிப்பார். சொல்ல வர காரியம் என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. ஆரம்பம் இருக்குமாறுந்தால் முடிவு என்பது நிச்சயம். இவனை கவனிங்க, வட் தி பைபிள் சேஸ் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை என்ன பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஹலோ, இன் தி பிகினிங், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினாராம். அப்ப என்ன சொல்ற கவனிங்க, இந்த பூமிக்கு ஒரு ஆரம்பம் இருந்திருக்கு. அதை நம்முடைய வேதம் வெளிப்படுத்துறது, ஸ்தோத்திரம். இந்த பூமிக்கு ஒரு ஆரம்பம் இருந்திருக்குது. ஆகவே நான் அடிச்சு சொல்றேன், இந்த பூமிக்கு ஒரு முடிவு இருக்குது. அதையும் நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்றால், ஒரு ஆண்டை முடித்து கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். என கரிமானவர்களே, நம்முடைய நாட்களை எப்படி நாம கழித்திருக்கிறோம் நீ கொஞ்சம் திரும்பி பாரு. இந்த வருஷத்தை, இந்த வருஷத்தின் நாட்களை நீ எப்படி கழித்திருக்கிறாய்? ஐயா, அக்கா, அண்ணமாரு, இந்த ஆண்டு ஆண்டவனுக்கு நல்ல சுகம் தந்தார், பலம் தந்தார், பாதுகாப்பு தந்தார், நன்மைகளை செய்தார், உடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். நான் ஒன்று கேட்கிறேன், நீங்களும் நானும் இந்த ஆண்டு நாட்களை எப்படி கழிச்சிருக்கோம்? யோசிச்சுப்பார். நீயும் நானும் நம்முடைய நாட்களை எண்ணாவிட்டாலும் ஆண்டவர் நம்முடைய நாட்களை எண்ணுகிறாராமே. நீ அதை மறுக்க முடியுமா? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களை நீ எண்ண மறந்தாலும், நீ கருத்தில் கொள்ள மறந்தாலும், நீ கவனிக்க தவறினாலும், உன்னுடைய நாட்களையும் என்னுடைய நாட்களையும் தேவன் எண்ணுகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம், எல்லாரும் எடுத்துக்கொள்ள சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனம். படி,
காலங்கள் உமது கரத்தில் இருக்கு,
காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது,
என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும்.
திரும்பப்படி, காலங்கள்
உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவர்களின் கைக்கும் என்னை
சத்துருக்களுடைய கைகளுக்கு என்னை விலக்கி காருவேன். தெரியுமா, தாவீதை வேட்டையாடுறாங்க, தாவீதை கொல்லறதுக்கு, அவனை அழிக்கிறதுக்கு வெட்டி ஆடுகிற போது அவன் தேவனை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, நீர் எனக்கு நிர்ணயித்திருக்கிற அந்த காலத்துக்கு முந்தி எந்த மனுஷனும் என்னை வேட்டையாடாதபடி, என்னை கொண்டுடாதபடி, நீர் என்னை காக்க வேண்டும்படி சொல்லி தன்னை படைச்ச தேவனத்தில் அவன் மன்றாடுற. எனக்கு அறிமானவர்களே, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. நான் சொல்றேன் கேளு, உன்னுடைய காலங்களும் என்னுடைய காலங்களும் அவர் கரத்துல தான் இருக்குது. இந்த அறிவு நமக்கு இருக்கணும், இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அவை இந்த ஆண்டு முழுவதும் நாம கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்குது. தேவன் நம்முடைய நாட்களை எண்ணியிருக்கிறார். சொல்றேன் கேளுங்க, உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான இந்த நாட்களை வீணாக்கிறாதப்பா. உனக்கு தேவன் கொடுக்கிற நாட்களையும் காலங்களை வீணாக்கிறாத. உனக்கு சும்மா ஆண்டவர் வருஷங்களையும் காலங்களையும் கொடுக்கிறது இல்லை. ஒரு நோக்கத்தோடு உன்னை ரட்சித்தாரு, ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் உன்னை வாழ வச்சிருக்கிறாரு. உன்னை குறிச்சிருக்கு ஒரு திட்டம் இருக்குது, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேவனோடு நடந்து, தேவனோடு வாழ்ந்து, தேவ சித்தத்தை அறிந்து, ஆண்டவருக்கென்று வாழ உன்னை ஒப்புக்கொடு என்று இந்த வருஷத்தின் கடைசியில வந்துட்டு திரும்ப 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 நான் உனக்கு சொல்றேன். உன் சுயமுத்தியில சாயாத, உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே உனக்கு தேவன் கொடுக்கிற நாட்களையும் காலங்களையும் செலவழியாத. உன் இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களையும் ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றுவதற்காகவே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்களையும் காலங்களையும் நேரங்களையும் செலவழியாதே. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் எண்ணப்படுகிறபடியால் உன்னை குறித்த தேவ நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற பிரயாசப்படு. ஆண்டவரோடு நறுங்கி நட. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிளீஸ் டைப் என்ன கவனி. இந்த ஆண்டு முடியுது. இந்த வருஷம் என்னை சேர்த்துதான் சொல்றேன், இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை நாட்கள் நாம் தேவனை தேடாமல் விட்டுருக்கோம்? எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் மண்டாடாமல் விட்டுருக்கோம்? எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய வேதத்தை மறந்து போயிருக்கிறோம்? எத்தனை ஆராதனைகளை மிஸ் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை ஜப கூட்டங்களை மிஸ் பண்ணி இருக்கிறோம்? அதாவது எனக்கு இப்ப ஞாபகம் வருது, நேற்று முந்தினாலும் என்ன நடந்தது? சேச்சில ஜெபம் நடந்தது. தாத அறிவிச்சிருக்கேன் அவ்வப்போது. எனக்கு தெரிஞ்ச அளவுல வேதத்துல நான் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்ப சபை என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். சபை என்ன தனி ஆராதனை மாத்திரம் இல்லை. இதுக்குள்ள என்ன ஒரு காரியம் சொல்லட்டுமா? அதானே, சிலர் வந்து கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன்ஸ் போற கிறிஸ்துமஸுக்கு பார்த்தா எல்லாம் நரம்பு வலி, வண்ண வண்ண ஆடைகள், அங்குமிங்குமாக ஜொலிக்க, அழகாக, இட் இஸ் குட், தப்பில்லை, நல்லா உடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, தப்பில்லை, நிறைஞ்சு போயிருந்தது. ஆனா இன்றைக்கு எங்க இத்தனை இடங்கள் காலியா இருக்குது என்ன? சோ வாட் ஐ அம் சேயிங், அவர்கள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன்ஸ். இனி நான் நினைக்கிறேன் அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு வர்றாங்க. என்ன சிலர் இருக்கிறாங்க, உங்களை குட்டுப்படுத்துறதுக்கு இல்ல, கோவிச்சு கொள்ளாதீங்க. என்ன சிலர் இருக்கிறாங்க, சண்டே கிறிஸ்டியன்ஸ், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஆண்டவரை தரிசிச்சு போ. சிலர் ரவிசடிக்கு போவாங்க, செப கூட்டங்களுக்கு போவாங்க, ஆராதனைகளை தவற விட மாட்டாங்க. ஐயோ பாஸ்டர், இந்த வருஷத்துல கடைசியில ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், ஏதாவது ஆசீர்வாதம் அல்ல வாழ வார்த்தை சொல்லி அனுப்புங்களேன். அதுதானே இந்த ஆண்டு எத்தனை நாட்கள் நாம ஜெபம் பண்ணாமல் விட்டுருக்கோம்? எத்தனை நாட்கள் தேவோட முகத்தை தேடாமல் விட்டுருக்கோம்? எத்தனை நாட்கள் வேதத்தை மறந்து போயிருக்கிறோம்? எத்தனை எத்தனை ஆராதனைகளை மிஸ் பண்ணிருக்கிறோம்? எத்தனை ஜெப கூட்டங்களை விட்டுருக்கிறோம்? பிகாஸ் நாம ரொம்ப பிஸி ஆகிட்டப்பா, நமக்கு நேரம் இல்லை. We don't have enough time to seek the kingdom of God first in our life. What a miserable. தங்க நாட்களை எடுகிறவர்கள் தேவனுக்கு முன்பாக ஞானவார்கள். ஆகவே இந்த வருஷம் முடியுது, இந்த வருஷத்தை நீ எப்படி செலவழித்தா என்பதை கொஞ்சம் யோசிச்சுப்பார். தம்பி தங்கச்சி, அன்பு நெஞ்சங்களுக்கு நான் சொல்ற காரியம், வாழ்வு என்பது ஒரு தேவை. The life is a gift of God. Don't forget it. வாழ்வு என்பது தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. அதை நீயும் நானும் எப்படி செலவு பண்ணுகிறோம் தேவன் அறிவார். ஒரே ஒரு வாழ்க்கை தான்ப்பா நீ சொல்றது மோசே, அது சீக்கிரமாக போகுது, அது பறந்து போகுது, அது கடந்து போ. அதான் நாம சொல்றோம் பாருங்க, இந்த வருஷம் தொடங்குது போல இதுக்கு காட்டே முடிஞ்சிருதே, அவ்வளவு வேகமாக நாட்கள் போகுது. நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு இருக்கப்படுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயந்து உண்டாகட்டும். இப்ப இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம்
65:11.
இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த நன்மை எதை குறிக்குது? வருஷத்தை தேவன் நன்மையால முடிசூட்டுறார். அப்ப அங்க குறிப்பிடப்படுகிற நன்மை என்ன என்பதை குறிச்சு நான் பார்த்தேன். அதை மேலுக்கு இருக்க வசத்தப்படிங்க, 10 வசத்தப்படி.
அதன் வரம்புகள் தனியத்தக்கதாய், அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கு.
பயிரை ஆசீர்வதிக்கிறீர்.
பன்னெண்டு, உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய்ப்பொழிகிறது.
பன்னெண்டு, பன்னெண்டு.
வனாந்தர தாவரங்களிலும் பொடிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது.
இங்க சொல்லப்பட்டிருக்கிற வருஷத்தை நன்றால முடிசூட்டுகிற ஆசீர்வாதம் என்றா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்க தான். பயிர்களை ஆசீர்வதிக்கிறது, நிலங்களை விளையப்படுகிறது, மழையை பொழிய பண்றது, நன்மையால முடிசூட்டுகிறது. இந்த வருஷம் எப்படி இருந்ததோ நாம் அறிவோம். ஏன்னா இப்ப கடந்து வந்துட்டோம் பாருங்க. ஆனா அடுத்த வருஷம் எனக்கு எப்படி இருக்க போகுது, இதுதான் இப்ப நமக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு கேள்வி. ஹலோ, இந்த வருஷம் நாம எல்லாம் அறிஞ்சிட்டோம் என்ன நடந்ததுன்னு, நாம புரிஞ்சிட்டு நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது, இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கேள்வி அதான். ஆகவேதான் இன்றைக்கு பலர், நாம இல்ல வெளியில போனா அநேகர், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதை அறிஞ்சு கொள்றதுக்கு சாத்திர காலத்துல போறா, சோதனை சொல்றதுல போறா. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், நட்சத்திரம் எங்க இருக்குது, நாள் எப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்கு சொல்லு என்று சொல்லி அடுத்த வருஷத்தை குறிச்சு அறிஞ்சு கொள்வதற்காக ஆசீர்வாதமாக இருக்குமா, நன்மையாக இருக்குமா என்பதை தெரிஞ்சு கொள்ள மனுஷன் எங்க போறான், சாத்திர காலத்துல போறான், சோதனை காலத்துல போறான். சொல்ற கேளுங்க, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நாம் போக வேண்டிய ஒரே இடம், மறந்துடாதீங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் பாரு. உலகால் போடு, மண்டாடு, ஆண்டவரே அடுத்த வருஷத்தை எனக்கு ஆசீர்வதியும், நீ சொல்லிருக்கும்படி நன்மையால் என்னை திருப்தியா, என் வாழ்வில நன்மைகள் நடக்கணும், நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கணும். நீதிமன்றம் சொல்லப்படுது, நீதிமான் வரும்புற காரியம் உனக்கு கொடுக்கப்படுமா. ஆகவே நாம் கேட்கிற நியாயபூர்வமான தேவையான காரியங்களை தேவன் இந்த வருஷத்துல அருளி நமக்கு நன்மைகளை செய்து நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய சமூகத்தை போய் நாம் தேடி கர்த்தரிடத்தில் நாம் மன்றாடுவோமே. தேவன் நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பாரா? நிச்சயம் அவர் நம்மை சந்திப்பார். வனாந்திரத்திலும் போஷிக்க வல்லவர், வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து நம்மளை வாழ வைக்க வல்லவர். தேவனாலே கூடாத அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்று உன் உள்ளத்திலே நீ சிந்திப்பாயானால், நான் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்த ஒரே ஒருவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவர் தான். அவர் இவருடைய சமூகத்தில் போய் இருந்து கர்த்தரிடத்தில் போய் ஊக்கமாக மன்றாட, ஆண்டவரே அடுத்த வருஷம் எனக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்க எனக்கு உதவி செய்யும்படி சொல்லி பரலோகத்தை தேவனிடத்தில் நாம் மன்றாடுவதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதாகவும் தேவையானதாகும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். சரி, இதோட தான் இந்த பக்கத்தை நான் முடிக்கிறேன். இப்ப அடுத்த பக்கத்து போறோம். படிக்க, லூக்கா எழுதுற சுவிசேஷம் 17வது அதிகாரம் வல்ல எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா டச்சோல் 17வது அதிகாரம், ஐ திங்க் 13 நினைக்கிறேன், 13 படிங்க, 12 படிங்க.
அவர் ஒரு கிராமத்துக்கு பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்பற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 அல்லவா, மற்ற 9 எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது
என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாம்பிசத்துல இருந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்பத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, 10 குஷ்டரோகிகள். இந்த காரியத்தை குறித்து நான் அன்பையிலே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஒரு காரியம் எனக்கு வெளிப்பட்டது, அதை நான் உங்களுக்கு சொல்ல அப்படின்னு சொல்ல யோசிக்கிறேன். குஷ்டரோகிகள், குஷ்டரோகம் இன்றைக்கும் மருத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு சவால் தான். அறிவும் விஞ்ஞானமும் வெறிய போய்விட்டாலும் இன்றைக்கும் குஷ்டரோகம் மருத்துவத்துக்கு விஞ்ஞானத்துக்கு ஒரு சவால். அதாவது இன்று வரைக்கும் இந்த வருத்தத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. மிக கொடுமையான ஒரு வியாதி. பயங்கரமான ஒரு வருத்தம். பழைய ஏற்பாட்டை நீங்க பார்ப்பீங்களா, இருந்தா குஷ்ட நோகியளை ஆண்டவர் பாளையத்துக்குள்ளே கூட வச்சிருக்க வேண்டாம் என்கிறார். ஹலோ, குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுள் தேவ கட்டளை கொடுக்கிறார். சோ இதை குறித்து நான் யோசித்த போது ஒரு காரியம் வெளிப்பட்டது என்னவென்றால், சொல்றேன் கேளுங்க, அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், குஷ்டரோகமும் ஒரு பாவத்தின் பின் விளைவாகும். ஹலோ, குஷ்டரோகம் என்பது ஒரு பாவத்தின் பின் விளைவாகும். அதை திருஷ்டாந்தப்படுத்துற கவனிங்க, இங்க 10 குஷ்டரோகிகள் என்ன நடந்திருக்குது, தூரத்துல நின்று கூப்பிட்டு இருக்காங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்க. ஏன் தூரத்துல நின்று கூப்பிடுறாங்க? குஷ்டரோகிகள் உள்ள வர முடியாது, கிட்ட வரக்கூடாது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமோ, குஷ்டரோகிகள சர்வத்திலிருந்து எப்பயும் ஒரு துர்நாற்றம் வீசிட்டே இருக்கும், அவர்களுக்கே வர கிட்ட வர விருப்பம் இருக்க. அது தூரத்தில் நின்று ஆண்டவரே இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். ஏன் இறங்கும்? எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, வியாதியோடு அனுதனமும் போராடி கொண்டிருக்கிறோம், எங்களை நாங்களே அறுவருக்கிறோம், எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, குடும்பம் குட்டி இல்லை, சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ முடியல, இப்படியான ஒரு கூட்டத்தில் எங்களால போய் இருக்க முடியல, எங்களுக்கு எதிர்காலமே இல்லை, வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுவே எங்களை இறங்கும் என்று வரத்த சத்தமாக தூரத்தில் நின்று அவன் கூப்பிடுறான். யார் இவங்க இந்த 10 பேரும்? குஷ்டரோகிகள். இவனை கவனிங்க, என்ன கவனிங்க, குஷ்டரோகம் ஒரு பாவத்தின் பின்புலைவன் சொல்லி நான் திருஷ்டாந்தப்படுத்துறேன். கவனி, பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை நான் பாருங்க. எண்ணாகமும் 12 அதிகாரத்துக்குள்ள ஒரு கிலோ வாருங்க, தயவு செய்து எண்ணாகமும் 12 அதிகாரத்துக்குள்ள வாரு. அதுக்கு அங்கே நாம் என்ன பார்க்கிறோம், முதலாம் வசனத்தை
விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்தில் ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி.
இப்ப என்ன நடக்குது பாருங்க, காரியம் நடக்குது. என்ன நடக்குது, என்ன டிராமா போகுது? இப்ப ஆரோனும் மிரியாமும் சேர்ந்துட்டாங்க, எங்க கட்சி சேர்றாங்க, மோசைக்கு விரோதமாக கதைக்கிறது. யார் இவங்க ரெண்டு பேரும்? மோசைக்கு உடன்பிறப்புகள். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் ஆரோன் யாருங்க? ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியர். அடுத்தவர் யாரு? ப்ரொபட், தீர்க்கதரிசி. இவங்க ரெண்டு பேரும் மோசைக்கு விரோதமாக கூடிட்டாங்க. என்ன காரியத்தில் அடிப்படையில் இந்த காரியம் வந்திருக்குது? என்ன காரியத்தின் அடிப்படையில் அவங்க விரோதமா கட்டிருக்காங்க? எத்தியோப்பியா தேசத்து ஒரு பொம்பளைய அவன் கல்யாணம் கட்டுறதுக்காக இதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ கதை விட்டுருக்காங்க. அவன் கட்டுனா உனக்கு நீங்கிற ஆண்டோட சமூகத்தை சொல்லி போட்டு போட்டு கத்தர் பார்த்து கொண்டிருக்காத. இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் கதைச்சாங்களோ தெரியாது. இவங்க கதைக்க மோசே ஹி கெப் குவாயட். நான் சொல்லட்டுமா, இதுதான் அவனோட ஆவிக்குரிய மச்சு, அவனோட ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சின்னு சொல்லுவேன். இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற ஊழியர்களை பப்ளிசிட்டி பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னார் ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்தது, நல்லது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, தீர்க்கதரிசி சொல்ற தீர்க்கதரிசி சொல்லி பேர் போட்டு அடிக்கிறார்கள், ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, ஒருவேளை அற்புதங்களை செய்கிறவர்களை நான் அறியன் என்று இயேசு சொல்லுவாரு, தீர்க்கதரிசனம் சொன்னவர்களை கூட நான் அறியன் என்று இயேசு சொல்லுவாரு. கவனிங்க, கவனிங்க, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அருங்குணங்களை வெளிப்படுத்துகிற தேவ மனுஷங்களை நான் அறியன் என்று ஒருபோதும் ஒருபோதும் ஆண்டவர் இயேசு சொல்லவே மாட்டார் என்று சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். வேற யாரும் பேசினாலும் சொந்த சகோதரங்கள் அடிக்கடி அவங்க முறுப்புறுப்பாங்க, இஷ்டவெல்லாம் அடிக்கடி ரச்சி இல்லாட்டா முறுப்புறுப்பான், தண்ணி இல்லாட்டா முறுப்புறுப்பான், சாப்பாடு இல்லாட்டா முறுப்பான், அடிக்கடி முறுப்புறுப்பான். இதெல்லாம் கேட்டு 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 அவன் தலைய மிகுந்த வாரம். இப்ப சொந்த சகோதரங்களும் எழும்பி அவனுக்கு விரோதமாக பேசும்போது அவனுடைய இருதயம் உடைஞ்சிருக்கு. ஆனா அவன் தேவனை வச்சிருக்கிற நம்பிக்கையும் அதன் தேவனோடு வச்சிருக்கிற நெருக்கத்திலும் அவன் ஒரு வார்த்தை கூட ஏன் இப்படி கதைக்கிறேன் அவன் கேட்கவே இல்லை. நடந்தது என்ன? நடந்தது என்ன? மோசேயுடைய மௌனம் தேவனுடைய மௌனத்தை கலைத்தது. திடீரென ஆண்டவர் பேசுறார். என்ன தெரியுமா? மூன்று பேரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. அப்படியானால் ஆண்டவர் பேசின இந்த வார்த்தை ஆசிரிப்பு கூடாரத்தில் வச்சு பேசின வேற எங்கேயும் பாளையத்துக்களை வச்சு பேசியிருக்க வேண்டும். திடீரென ஆண்டவர் சொன்னார், மூன்று பேரும் பத்து, மூன்று பேரும் பலிக்கிட்டு ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வான்னு சொல்லி என்ன கேட்டீங்களா இருந்தா, ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வர சொல்லி ஆண்டவர் சொன்ன போது இப்ப மிரியாமும் ஆரோனும் ஒரு ஆள் ஒரு ஆள் பார்த்து மொழிச்சு இருப்பாங்க. ஏன் தெரியுமோ? என்ன செஞ்சிருக்கோம்? இப்பதான் மோசேக்கு விரோதமா கதைச்சிருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உடனடியா எங்க ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வர சொல்லி இருக்காரு. என்னவோ என்று ரெண்டு பேரும் போவான். இப்ப மூன்று பேரும் போறான். இப்ப மூன்று பேரும் போனா ஆண்டவர் பேசுறார் மிரியாமோடும் ஆரோனோடும், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசினது என்ன? அவன் பிள்ளை விட்டா எனக்கு திருத்த தெரியாதா? அவனோட ஊழியக்காரன் அல்லவா? நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய புத்திக்கு ஏற்றபடி அவனுக்கு விரோதமாக நீங்க பேசுறது என்ன? ஆண்டவர் இடைப்படுற ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர்ச்சி மற்றவர்கள் நமக்கு விரோதமாக பேசும்போது, நம்முடைய உடன்பிறப்புகள் கூட நாம் நம்பியிருந்தவர்கள் கூட நமக்கு விரோதமாக எழும்பும் போது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? எவ்ரி ஆக்ஷன் இஸ் எ ரியாக்ஷன் சொல்வார்கள். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இப்ப நமக்கு விரோதமாக சிலர் பேசும் போது நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம்? அங்குதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர்ச்சி இருக்கு. 20 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கலாம், 30 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கலாம், வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கலாம், தீக்கதன் சொல்லலாம், அற்புதம் சொல்லலாம், பிசாஸ், அதுபடி நான் சொல்ல வரல. அதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி. நமக்கு வேண்டியவர்கள், நாம் நம்பியிருந்தவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக எழும்பி கதைக்கும் போது நடக்கும் போது நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், அங்கதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சி இருக்கு சொல்ல. இதான் மோசியோட வாழ்வு நடந்தது. மோசி மௌனமாக இருந்தார். தேவோட மௌனம் கலைந்து தேவன் பேசினார். நான் உன்னை சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? அந்த இடத்துல மோசைக்கு கதைக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஏன்னா அவன் பக்கம் நியாயம் இருக்குது. அவன் கதைச்சிருக்கலாம், நீங்க ஏன் இப்படி கதைக்கிறீங்க, எப்படி இப்படி கதைப்பீங்க, நான் அப்படி செய்யல, இப்படி செய்த நீதிய நியாயத்தை வருஷப்படுத்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட கதைக்கணும் பாரு. ஆகவே தேவன் அவனுக்காக பேசினார். அவன் ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ண, இதுதான் ஸ்பிரிச்சுவல், திஸ் இஸ் பைபிளிக்கல். இதை விழுந்து விழுந்து சொன்னாலும் ஏன் நமக்கு புரியுதில்லை? ஏன் இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் நமக்கு விளங்குதில்லை? ஒருவேளை நாம நினைக்கிறோம் நான் வளர்ந்துட்டு, ஆனால் அவருடைய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அவருடைய வாழ்க்கையின் கிரியைகளில் இருக்கு என்பது நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையின் நடக்கையில தான் அவருடைய வளர்ச்சி முதிர்ச்சியை நாம கண்டுபிடிக்கலாம். கவனிங்க, நான் காரியத்தை பற்றி வெளியில போகல. தேவன் பேசினாரு, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்க பேசுறது என்று சொல்லி போட்டு போயிட்டா. அவர் போன உடனே பார்த்தா மிரியா உறைந்த மழை போல குஷ்டம், ஆறு நாள் அதை பார்க்க முடியல. அவளை கெஞ்சிரா போய் மோசிடத்தில், என் ஆண்டவனே இந்த பாதகத்தை எங்கள் மேலே சுமத்தாத. அவன் தான் தேவோட மனுஷன் ஆயிடுது. அனுபவி, என்ன குறிச்சு கதைச்சிங்க அனுபவி. நமக்கு சந்தோஷம் தானே? நமக்கு எதிரானவர்கள் தண்டிக்கப்படும் போது பாதிக்கப்படும் போது ஏதோ ஒரு விதத்துல நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருக்கு பாரு. நேற்று என்ன குறிச்சு கதைச்சாரு, இன்றைக்கு வாங்குற பாரு பாரு சொல்லு. விதைப்போ அறுப்பு மட்டும் அதுக்கு ஒரு தலையங்கவும் போட்டு முடிச்சிடும். இப்ப கவனிங்க, ஆனா மோசினஸ் தெரியுமா, ஆண்டத்துல கெஞ்சுறான். சொல்ல வர காரியம் என்ன தெரியுமா? இப்படி தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி கதைச்சு தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆன போது என்ன வருது பாருங்க, குஷ்டரோ. இதுல இன்னும் ஒரு காரியம், இதுக்குள்ள பல நாட்களாக ஒரு இந்த இந்த காரியத்துக்கு ஒரு கேள்வி இருந்தது. கதைச்சது ரெண்டு பேரும் ஆயிட்டுதே, அரோனும் மிரியாம ரெண்டு பேரும் சேர்ந்து மோசிக்கிறவதுமாக கதைச்சிருக்க, ஏன் மிரியாம் மாத்திர குஸ்தரோகி ஆயினாள்னு சொல்லி எனக்குள்ள பல நாளாக ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. அன்பேலதான் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சு. அவ எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கவுடி ரெண்டு பேரும் கதைச்சது உண்மைதான், ஆரோனும் மிரியாமும் ஆண்டவர் விரோதமாக கதைச்ச மோசேக்கு விரோதமாக கதைச்சது உண்மை. மிரியாமை ஆண்டவர் தண்டிச்சார். அந்த தண்டனையின் விளைவு 7 நாட்கள் குஷ்டரோகம். மட்டுமில்ல, அந்த குஷ்டரோகத்தினால் ஈவன் மிரியமாக இருந்தாலும் பாளையத்துக்கு புறம்பே. தேவ இன்றைக்கு தேவ நேற்று தேவ சமூகத்தில் நின்றவள் இன்றைக்கு பாளையத்துக்கு புறம்ப நிற்கிறாள் பாருங்க. நேற்று தேவ சமூகத்தில் நின்றவன் இன்றைக்கு பாளையத்துக்கு புறம்பே. காரணம் என்ன? அவன் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம். அவன் குஷ்டரோகம் ஒரு பாவத்தின் பின் விளைவு என்று நான் சொல்லுவேன். சொல்லுவாரு வந்த அடுத்த காரியம் என்ன? ஏன் மிரியாம மாத்திரம் ஆண்டவர் தண்டிச்சார் என்று என்ன கேட்டீங்களா இருந்தா, எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படி நான் சொல்றது காரியம். காரணம் என்னவென்றால், ரெண்டு பேரும் மோசேக்கு விரோதமாக கதைச்சிருந்தாலும் இந்த காரியத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, இந்த கதைக்கு அஸ்திவாரம் போட்டு அமைச்சது மிரியாம் தான். எத்தியோப்பிய ஸ்திரீ அவன் விவாகம் பண்ணுதன் அடிப்படையில் இவர் எப்படி அந்த பொம்பளையே கட்டுறது, இவர் எப்படி இந்த ஆம்பளையே கட்டுறது, இவரை நின்று அவரை முடிக்கிறது. வசன வெளிச்சத்துக்கு வெளியில நாம போக கூடாது. நான் இந்த சம்பவத்தை சொல்றேன், இவர் எப்படி இந்த பொம்பளையே கட்டுறது? ஏன் நம்ம நாட்டில் வேற பொம்பளை இல்லையா? அவளை விட நல்ல பிள்ளைகள் இல்லையா? இவர் போய் எத்திய போய் ஸ்திரீ போய் கட்டினாய் போய் போய் சொல்லி என்ன கதைச்சாங்களோ தெரியாது. ஆகவே ஒரு பொம்பளையை கட்டினதை இந்த பொம்பளைக்கு என்னவோ பிடிக்கலையோ என்னவோ அதுக்குள்ள என்ன போச்சோ தெரியல. ஆகவே ரெண்டு வேற கோடி தான். ஆகவே என்ன கேட்டீங்களா இருந்தால், மோசேக்கு விரோதமாக எத்தியோப்பியா ஸ்திரீயுடைய திருமண காரியத்தை குறித்து கதைச்சதுக்கு அஸ்திவாரம் போட்டது மிரியாமாக இருந்திருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் ஆரோனை விட்டு மிரியாமை தடுத்தார். அவ என்ன ஆயிட்டாலும் குஷ்டரோகியானான்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஒரு காரியத்தை நான் திருஷ்டாந்தப்படுத்துறேன், கவனிங்க. இந்த பழைய ஏற்பாட்டிலே பல ராஜாக்களை குறித்து நாம் சரித்திரங்களை சம்பவங்களை குறித்து வாசிக்கிறோமே, அவர்களிலே ஊசியா என்கின்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த காரியம் அதிகமாக வேதத்தை படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அபரிமிதமாக ஆண்டவரை ஆசீர்வதித்தார். அவன் நாட்களிலே அந்த தேசம் அவங்களுடைய தேசத்திலே யூதா தேசத்திலே செழிப்பு இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாய் புசித்து குடித்து ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ராணுவ பலமும் பெருகி ஆசீர்வாதம் பெருகி நன்றாக இருந்தான். ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்விலே பெருகும் போது, அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்விலே பெருகின போது அவனுக்குள்ளே அவருடைய இருதயம் மெட்டிமை ஆயிட்டது. வசதி இல்லாமல் இருந்த போது, கஷ்டங்களோடு இருந்த போது தாழ்மையோடு இருந்தான். ஆனா இப்ப வசதி வந்தாயிட்டது, நன்மைகள் நடந்தாயிட்டது. ஆகவே இப்ப கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் உபாரங்கள் தந்த ஆசீர்வாதங்களை மறந்து மனம் இருதயம் என்னவாகுது? மேட்டுமையாகி ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய காட்ட வேண்டிய தூபம், தேவ சமூகத்திலிருந்து ஆசாரியர்கள் மாத்திரம் தூபம் காட்ட வேண்டி இருக்க, இவன் திடீரென ஆலயத்துக்குள்ளே போய் பிரவேசித்து ஆசாரியர்கள் தேவ சமூகத்திலிருந்து தூபம் காட்ட இடத்திலே போய் நின்று அந்த தூப கலசத்தை எடுத்து தேவனுக்கு முன்பாக பிடிக்கிறான். ஆசாரி எல்லாம் வந்து சொல்றாங்க, ராஜாவே இது உமக்கு அடுத்த காரியம் இல்ல, இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, கர்த்தர் இப்படி செய்ய சொல்லி சொல்ல ஆசாரியருக்கு மாத்திரம்தான் சொல்லி ஆசாரி எல்லாரும் வந்து தடுத்த போதும் அவன் இடம் கொடுக்கலை. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த அந்த மனமேட்டிமை. நான் சொல்றேன் கேளுங்க, மனமேட்டிமை உள்ளவர்கள் ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் இடம் கொடுக்கவே மாட்டார். மனமேட்டிமை உள்ளவர்கள் ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டார். ராஜாவே இது உமக்கு எடுத்த காரியம் இல்ல, புரிஞ்சு நினைக்கிறார். You know why? I am the king. நான் ராஜா. என்னை தடுக்கிறது யாரு, என்னை கேட்கிறது யாரு, எல்லாம் என்னுடையது. மனம் அந்த அளவுக்கு மட்டுமே தன்னை உயர்த்தின தேவனை மறந்து தேவ சமூகத்தில் துணிகரமாக வந்து நிற்கிறார். திடீரென ஒரு காரியம் என்ன நடந்தது, அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம். சும்மா இருந்து உனக்கு தந்த ஆளே ஆண்டுட்டு போயிருக்கலாம் தானே, ராஜாவாக இருந்துட்டு போவன்டா, இருந்து ஆண்டுட்டு போ. ஆனா அவட மனம் மட்டுமே, மன பெருமையினாலும் மன மூட்டிமையினாலும் சரிந்து போனவர்களும் விழுந்து போனவர்களும் சரித்திர நிறைந்து போய் கிடக்கிறது. பொறுப்பு உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். என்ன கபடி, அவன் நெற்றியில் என்ன உண்டாயிருது, குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் அவன் நெற்றியில வந்த பிற்பாடுதான் ஸ்டெப் டவுன் பண்றான் பாரு, அதுக்கு பிற்பாடுதான் இறங்கி போறா. தேவன் அவனை தண்டித்த பிற்பாடுதான் இறங்கி போறா. அவன் மனம் மட்டுமே நில விளைவு என்ன, நெத்தியில குஷ்டரோகம். சோ என்ன கேட்டீங்களா, குஷ்டரோகம் ஒரு பாவத்தின் பின் விளைவாகும். ஆகவேதான் ஆண்டவர் குஷ்டரோகிகளை பாளையத்துக்குள்ளே இருக்க அவங்களை புறம்பே வையன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, லேவிய ராமத்துல குஷ்டரோகிகளை குறித்த விவரணங்கள் 13-ஆம் பதிகம் அவங்களை எப்படி டீர்கொண்டு அதுக்கு ஒரு போதனையே கொடுத்து வச்சிருக்கிறார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, குஷ்டரோகம்னாலும் போ ஆசிரியர் சொல்லுவார். குஷ்டரோகம்னா ஆசிரியத்துல போ, குஷ்டரோகி குணமாயிட்டானா ஆசிரியர் போ. ஒரு குஷ்டரோகியாக இருந்து ஒருவன் சொஸ்த சுத்தமாகிட்டா அதையும் ஆசாரியத்தான் கண்பம் பண்ணும், அது வரைக்கும் ஆலயத்துக்கு புறம் போயிருக்கும். என்ன கேட்டீங்களா, இருந்தா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் படி இப்ப நான் கவனிங்க, பழைய ஏற்பாடு எடுத்து படிக்கும் போது இஷ்டவுடைய வாழ்க்கை எல்லாம் ஆலயத்தை சுத்தி தான் இருந்தது. பாரு, ஆண்டவர் இருக்கிறார் அங்கே, உன் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் பதில் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரிடத்தில் உண்டு என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு பக்கத்திலே கூடத்தில் அல்ல உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை, அல்லது தூரத்து நாட்டில் இருக்க சொந்தக்காரர்களுக்கு கால் பண்ணி அவனத்தில் அல்ல உங்க பிரச்சனை நீ தீர்க்கிறது, அல்லது அரசாங்க அதிகாரத்தில் போயில உங்க பிரச்சனை தீர்க்கிறது. ஆனா உட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு பதில் உன்னை படைத்த தேவடத்தில் நீ ஆராதிக்க தேவடத்தில் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்க என்பதை விசுவசித்த தேவ சமூகத்தை தேடு, அவர் சமூகத்தை நித்தம் நாடு. இந்த வருஷம் எத்தனை நாட்களை தேவ சமூகத்தை தேடாமல் விட்டிருக்கிறோம், தேவட முகத்தை பார்க்காமல் விட்டிருக்கிறோம். ஞானமுள்ள மகன் தன் தகப்படி சந்தோஷப்படுத்துறா, யா நீயும் நானும் தேவ ஞானம் பெற்ற தேவ பிள்ளைகளாக இருந்தா நம்ம படைச்ச தேவட தகப்படி சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒப்புக்கோ. துக்கப்படுத்தா, இந்த ஆண்டு, இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை பாவங்களை செய்து தேவனை நீ துக்கப்படுத்தி இருக்கிறாய். தம்பி தங்கச்சி அக்கா மாறு அண்ணா மாறு என்னை சேர்த்து தான் சொல்றேன், இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை தடவைகள் எத்தனை இடங்களிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோம், எத்தனை பாவங்களை செய்திருக்கிறோம், எத்தனை இடங்களில் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை இடங்களில தேவனை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். God knows everything. இப்படி அடுத்த ஆண்டையும் தொடராத, ஏதோ வருஷம் வருகிறது நான் வாழ்ந்துட்டு போகுதுன்னு சொல்லி உடைய இருதயத்தில் துணிகரம் கொள்ளாத, உன்னை படைச்ச தேவனை சந்தோஷப்படுத்தப்பா, உன்னை படைச்ச தேவனுடைய முகத்தை தேடு. புது வருஷத்துக்குள்ள போகும் போது பழைய பாவங்கள் அசுத்தங்களை விட்டுடு. புது வருஷத்துக்குள்ள போகிறதுக்கு முதல்ல இந்த வருஷத்துல செய்த பாவங்கள் அநியாயங்கள் தேவ துரோக செயல்கள் தேவனை தேடாத நேரங்கள் காலங்கள் விட்டுவிடப்பா, போகட்டும் அவைகள். புதுசா ஒரு வருஷத்தை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு, புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய பலம். Walk with God. Do something for God. இந்த நாட்கள் பொல்லாதது, காலத்தை பிரயோஜனப்படுத்து. நாட்களை எண்ணும் அறிவை தாறுமடி கேடு, உடைய நாட்கள் பொன்னானது. பொன் கொடுத்தாலும் காலம் வராது, நேரம் வராது. இந்த அறிவு நமக்கு எத்தனை பேருக்கு இருக்குது. சொல்ல வந்து குஷ்டரோகம் என்பது ஒரு பாவத்தை பின்பற. 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நிக்கிறாங்க, கூப்பிட, ஆண்டவரே, இயேசு ஐயரே, ஏக்கெடுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லப்பா. வாழ்க்கையோடு போராடி எத்தனை ஆண்டுகள் குஷ்டரோகத்தில் இருந்தாங்களோ எனக்கு தெரியல, எத்தனை வயசு வரைக்கும் அப்படி இருந்தாங்களோ தெரியல. அதை குறிஞ்ச பின்னணி ஒண்ணு வேத ரெக்கார்ட் ஆக இல்ல. 10 குஷ்டரோகம் மாத்திரம் இருக்குது. அதிரி அவங்களுக்கு தானையா தெரியும் அந்த வேதனை. கூப்பிட, ஆண்டவரே, வர வேண்டிய இடத்துல வந்தாங்க, குஷ்டரோகத்தை குணமாக்க கூடிய இடத்துல வந்தாங்க. கூப்பிட, இயேசுவே, எனக்கு பாடு சொன்னார் பாருங்க. அவ குஷ்டரோகத்தோட வந்தா அவ என்ன செஞ்சிருக்கணும்? அவனை குணமாக்கி இருக்கணும். ஆனா இயேசு அப்படி செய்யல. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க திரும்பி போய் ஆசாரியருக்கும் கூட காண்பி. ஏன்னா பழைய ஏற்பாடு அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாரு. நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன் என்றார் இயேசு. ஆசாரியில் போய் காண்பி. ஏனென்றா நீ சொஸ்தமாகினதை ஆசாரிய கிண்பம் பண்ணு பாரு. அப்ப இந்த 10 குஷ்டரோகிகளும் பேசிக்கொள்றாங்க. 10 பேர் ஒரு ஆள் ஒரு ஆள் பாரு. ஐயோ, ஒருத்தன் சொல்றான் மற்றவ, ஐயோ, இயேசு சுகமாக்க வேண்டும் வந்தோம், அவர் என்ன பட ஆசாரியர் போக சொல்றாரு. மற்றவன் சொல்றான், ஏ, நமக்கு ஏற்கனவே ஆசிரியத்துல போறது தெரியாத. இன்னொருத்தர் சொல்றார், இங்க பாரு, அவர் தான் சொல்றாரு ஆசாரத்துல போக சொல்லி, போய்தான் விடுவோமே. இப்ப எல்லாரும் அக்ரி பண்றாங்க, சரி போறோம். இப்ப 10 பேர் எங்க போறாங்க? யோ, எங்க போறீங்க? இன்னைக்கு சிலருக்கு எங்க போற வேண்டியது தெரியல, போறாங்க. ஹலோ, யார், எங்க போறீங்க? சும்மா போறோம். ஏன்னா வாழ்க்கையில ஒரு 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 லட்சியம் இல்ல. அவங்க என்ன செய்ய போறாங்க ஒரு நோக்கம் இல்ல. இத போன வருஷத்துல என்ன செஞ்சோம், அடுத்த வருஷத்துல நான் என்ன செய்ய போறேன் என்கின்ற ஒரு நோக்கம் இல்ல, ஒரு திட்டம் இல்ல. வருஷம் வருது, இன்னொரு வருஷம் முடியுது, இன்னொரு வருஷம் வருது, வாழ்ந்துட்டு போ. ஆனா நீ உண்மையான ஒரு தேவட மனுஷன்டா, தேவட மனுஷன்டா, சில தீர்மானங்கள் எடுத்து போன வருஷம் இருக்கு, அடுத்த வருஷம் நான் இப்படி வாழணும், இப்படி கத்தருக்கா இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், ஆண்டு பெரு எனக்கு நாளை தந்தை சோத்து சோ அண்ட் சோ. எல்லாரும் வாழ்றாங்க, நானும் வாழ்ந்துட்டு போறேன். எல்லாரும் சாப்பிடுறாங்க, நானும் சாப்பிடுறேன். கோச்சு கொள்ளாது. எல்லாரும் சேர்ச்சுக்கு போறாங்க, நானும் சேர்ச்சுக்கு போறேன். சோத்திரம் கத்தருக்கு ஆசிரியருக்கு காண்பி. இப்ப அந்த வார்த்தையின்படி அவங்க போய்கொண்டு இருக்கும் போதே சொன்னபடி ஆசாரத்தில் அவங்க போகாதிருந்திருந்தா இந்த குஷ்டரோகம் போயிருக்கவே மாட்டேன். சிம்பிளாக ஒரு காரியத்தை சொன்னார், ஒன்றும் கஷ்டம் இல்ல, உங்கள் திரும்பிப்போ ஆசாரிய காண்பி. நீ நம்புறியா போ, தேவட வார்த்தையை நம்புறியா கீழ்படி. அப்படியே திரும்பி போனாங்க. அவங்க போகைக்குள்ளேயே சுத்தமாயிட்டாங்க. பாக்குறா, அவன் பாக்குறான், துள்ளி குதிச்சிருப்பாங்க. ஏண்டா அந்த வேதனை அவனுக்கு தான் தெரியுமா? இங்க நமக்கு சாடைய தலைவிடி காத்துறா சொருண்டு இன்றைக்கு சேற்றுக்கு வரல. ஏன்னா வருத்தம், கஷ்டம். ஆனா இது என்ன வியாதி? குஷ்டரோகம். இரவுல நித்திரையே கொள்ள முடியாது, படுக்க போனா எல்லாம் ஒட்டும். பயங்கரமான வியாதி. எவ்வளவு காலத்துக்கு அண்டு வரை இது என்ன வாழ்வு? நான் பிறக்காமல் இருந்திருக்கலாமே. எவ்வளவு வேதனை. இப்ப சுஸ்தமான உடனே தொழுறா, குதிக்கிறா, பாக்குறா, தெரிய பெரிய சந்தோஷம். இவங்களை சந்தோஷப்படுத்தினது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவங்களுக்கு அற்புதம் செய்தது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவங்களை புலம்பல கழிப்பாக மாற்றது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம், ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கிறார் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனா நடந்தது என்ன? இப்படி எல்லாம் ஆண்டவர் செஞ்சோம், நடந்தது என்ன? அதை நினைக்கும் போதுதான் துக்கமா இருக்கு. 10 பேரை ஆண்டவர் சொத்தமாக்கினார், நடந்தது என்ன? ஒருத்த மாத்திரம், ஒருத்தம் மாத்திரம் தான் சொத்தமானத பார்த்து தன்னை குணமாக்கின ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தேவனை பகுமப்படுத்த ஓடி வர. எங்கயா ஓடுற? என்னை குணமாக்கின தேடி ஓடுற. எங்க போற? என்ன சுத்தமாக்கின தேடி போடுற. மற்ற 9 பேர் எங்கேயோ போட்டாங்க. இப்ப என்ன வந்தாச்சு? சொத்தமாக்கியாச்சு, சுகமாக்கியாச்சு. போயா இடக்கு எத்தனை பேர் அழுது கொண்டு வருவாங்க, கடிரோடு வருவாங்க, வியாதி வேதனை துக்கம் பிரச்சனை ஜவமன் ஏசு சுகமாக்கிட்டாரு. ஆக்களுக்கான இது எந்த கூட்டம்? அந்த 9 பேருடைய சேர்ந்த கூட்டம். 9 பேரும் எங்க போட்ட? ஆனா ஒருத்த மாத்திரம் தன் இருதயத்துல உணர்வடைஞ்சு நன்றி வரவாங்க ஓடி வந்த ஆண்டவர் இயேசுவர பாதத்துல விழுந்துட்டார். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், இப்ப ஆண்டவர் கேட்கிறார், இப்ப ஆண்டவர் பேசுறார். என்ன? சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மிகுதி 9 பேரும் எங்கே? ஆண்டோட இருதயம் அங்கல அவங்க தேவைக்காக ஆண்டவர் தேடினாங்க. ஹலோ, அந்த 9 பேரும் தங்கள் தேவைக்காக ஆண்டவர் தேடி இருக்காங்க. தங்களுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம், சுகம், அற்புதம் பெற்றுக்கொண்டதுல போயிட்டாங்க. ஆனா இந்த ஒருத்தம் மாத்திரம் ஆரோக்கியத்தை பெற்றிருந்தாலும் அவர் இந்த ஆண்டவர் என்பதை அறிந்து உணர்ந்து தன்னை குணமாக்கின தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர் பாதத்துல வந்து விழுந்தான்னு சொல்லிட்டாப்பா. மிகுதி 9 பேரும் இங்கே. இன்றைக்கும் அந்த குரல் நம்முடைய காதுகளில் ஒலிக்கட்டும். நான் சொல்ல வர காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு 9 தேதி, நாளைக்கு திரும்ப திரும்பி கூடி வர போறோம். எதுக்கு? புது வருஷம் கொண்டாடு. ஒரு நாள் இருக்கு. நான் இந்த கடைசி நேரத்தில் சொல்ற காரியம் என்னை சேர்த்ததா பிரசங்கம் பண்ண. நீங்களும் நானும் அந்த ஒருத்தரோட சேர்ந்து கொள்ளணும். எதற்கு தெரியுமா? நாமும் நம்முடைய ஆண்டவரை மறவாம நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். எனக்கு குஷ்ட ரோகம் இல்லை, நான் எப்படி சுகமாக? அப்படி சொன்னா தசோதரர் சொல்ற கேளு. வேதத்துல பாவத்தை குஷ்ட ரோகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்க மறந்துறாரு. உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இருந்த பாவ குஷ்டத்தை தீர்க்கறதுக்கு எந்த வைத்தியராலும் முடியாது, எந்த சோதரராலும் முடியாது, என்னை பெற்றவர்களாலும் முடியாது, என் பணத்தினாலும் முடியாது, பட்டத்தினாலும் முடியாது. வாழ்க்கையில இருக்கிற பாவம் என்கின்ற குஷ்டத்தை தீர்க்கறதுக்கு வழி என்ன? ஒருவனை குஷ்ட நோக்கியாக இருக்கிறவன் தன் குஷ்டத்தை அனுபவிச்சு இந்த பூமியில செத்து போகலாம். ஆனா ஒரு பாவி அவன் மனம் திரும்ப அவனுடைய வாழ்விலே அவன் செய்த பாவங்கள் சாபங்கள் இருக்கும் போது இந்த பூமியிலே அவன் செத்து மறு உலகத்தில் எங்க பாப்பறான்? நரகத்துக்கெல்லாம் பாப்பறான். ஆகவே என்ன கேட்டீங்களா இருந்தா, குஷ்ட நோகத்தில பார்க்க கொடுமையானது பாவம். குஷ்டரோகம் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்குது. ஆனா பாவமோ நம்முடைய சரீரத்தை மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆத்மாவை அழித்து நரகத்துல தள்ளுது பார். ஆகவே தோழா நான் சொல்ற கேளு, நீயும் நானும் செய்த பாவங்கள் ஒன்றா ரெண்டா? மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்கள் ஒருவரை மனைவிக்கும் தெரியாது, புருஷனுக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு அருவறுப்புகள், அலங்கோலங்கள், அசுத்தங்கள், அவலட்சணங்கள் அப்பப்பா விவரிக்க முடியாது. ஆனா அத்தனையும் அறிந்த நம்முடைய ஆண்டவர் கனப்பொழுதுல நம்மை மன்னித்து நம்முடைய குஷ்டத்தை எல்லாம் நீக்கி நமக்கு மறுவாழ்வு தந்திருக்க, புது வாழ்வு தந்திருக்க, தன்னோடு வாழுகிற பாக்கியத்தை இந்த பூமியிடத்தை, இந்த பூமியில மாத்திரமில்ல மறுகுலத்துல என்றென்றைக்கும் தன்னோடு வாழுகிற மிகப்பெரு பாக்கியத்தை எனக்கும் உனக்கும் வாக்களிச்சிருக்கிறாரு. ஆகவே நான் சொல்ற கேளு, இந்த வருஷத்தின் இறுதியில உன்னை ரட்சித்த ஆண்டவருக்கு, உன்னை உருவாக்கின ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு மனுஷனாக மனுஷியாக இருந்தார். வேதத்துல ஒரு பெண்ணை நாம பாக்குறோம், அவருடைய பேர் என்ன தெரியுமா? மகதலேனா மரியா. இவனை குறித்த ஒரு குறிப்பு தான் சொல்ல கொடுப்பானா என்ன தெரியுமா? இயேசு பரித்து கல்லறையிலே அடக்கப்பட்டாய், அப்போஸ்தலரை பார்த்தா வீட்டை பூட்டி இருக்கிறாங்க யூதருக்கு பயந்ததுனால. நான் கதை படியில வேதத்தை படி சொல்றேன், வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க அப்போஸ்தலரெல்லாம் யூதருக்கு பயந்து. இயேசு மரிச்சு கல்லற அடக்கப்பட்ட, ஆனா ஒரு பெண் தந்தந்தரிய எழுந்து விருப்பமுடைய ஓடி இருக்கான். எதற்கோடு தான் தெரியுமா? உயிரோடு இருக்கிற இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்வதுக்கு அல்ல, மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இயேசுவின் சரத்துக்கு தைலம் ஊற்றுறதுக்கு இருட்டோடு எழுப்பி போயிருக்கிறா. காரணம் என்ன? மகதலேனா மரியாள் இப்படி இருட்டோடு எழுந்தி ஆண்டவருடைய சரத்துக்கும் தைலம் போடுறதுக்கு ஓடுறதுக்கு காரணம் என்று கேட்டீங்களா இருந்தா, அவளுக்குள்ள இருந்து ஏழு அசுத்த ஆவிகளை துரத்தியிருந்தார். அந்த நன்றி உணவு அவருடைய இருதயத்தில் இருந்தபடியால் அதிகாலை இருட்டோடு எழுந்து கல்லறை கூடியிருக்கார். அசுத்தாவிகளால் பீடிக்கப்பட்ட அநேக பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்களை அவங்களை போட்டு அலக்கழிச்சு படுத்துற பாட பார்த்தா அப்பா கஷ்டமா இருக்கு, விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்துல வந்திருந்த அவளுக்கு தெரியும் தன் வாழ்க்கை எப்படி இருந்தது. அதிலிருந்து என்னை விடுதலாக்கின ஆண்டவரை நான் மறப்பேனோ, அவர் என்னை வாழ வைத்தது நான் மறப்பேனோ, அவர் எனக்கு செய்த நன்மையை நான் மறப்பேனோ. ஆகவே அதிகாலை எழுந்து இருட்டோடு ஓடுகிறாய், எங்கே ஓடுகிறாய்? என்னை வாழ வைத்த தெய்வத்தை தேடி நான் ஓடுகிறேன். கவனிங்க, நமக்கு ஒரு நன்றி உணர்வு உள்ளத்துல வரட்டும். இப்ப பாருங்க, போன ஆண்டு நம்மள யாருக்கு இந்த ஆண்டு நம்மள யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்யல, யாருக்கு நமக்கு நன்மை செய்யல? எத்தனையோ ஜபங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறோம். நமக்காக ஜபித்தோம், மற்றவர்களுக்காக ஜபித்தோம், எத்தனையோ ஜபங்களை ஆண்டவர் கேட்டாரே, எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரே, எத்தனையோ தீமைகளை விலக்கி நம்மை காத்திருக்கிறாரே, விபத்துகள் ஆபத்துகளுக்கு விலக்கி நம்மை காத்திருக்கிறாரே. வியாதி வரும்போது ஜபிச்சா சோமாக்கினார், வியாதியை வராமல் நம்மை காக்கிறாரே. சோத்திரம், நம்முடைய குடும்பத்தை யோபுடைய குடும்பத்தை வேலையடிச்சு பார்த்தது போல பாதுகாத்தது போல நம்மை பாதுகாத்து வருகிறாரே. சத்துரு நம்மை ஜெயங்கொள்ளாமல் காக்கிறாரே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீ பரிசுத்தமாக வாழ்ந்தா இந்த ஆண்டு சோத்திரம் ஆண்டவர், நீதியாய் வாழ்ந்தா இந்த ஆண்டு சோத்திரம். நான் கேட்கிறேன், ஒரு சுயபலத்தில் வாழ்ந்தாய் நீ இந்த ஆண்டு முழுவதும் தூய்மையாக வாழ்ந்தது உன் சுயபலத்திலையா? சரி, இந்த ஆண்டு அதிகமாக நீ ஜபித்திருக்காய் சோத்திரம், அது உன் சுயபலத்திலையா? நீ ஆண்டவருக்கு இந்த ஆண்டு ஓடி ஓடி ஊழியம் செய்தாய் சோத்திரம், அது உன் சுயபலத்திலையா? இதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு பலமும் கிருபையும் தந்தபடியால் அல்லவோ நாம ஜபித்தோம், உழைத்தோம், தூய்மையாக வாழ்ந்தோம், கத்திற்காக காரியங்கள் நடக்கும். காரணம் என்ன? ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்திக்கலாம். சொல்ற கேளுங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நல்ல மெய்ப்பராகவே இருந்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்ம நடத்தின ஆண்டவர் அடுத்த ஆண்டு நம்ம நடத்துவார். ஆனா ஒரு காரியம், தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இயேசுவை கிட்டிச்சேர். இந்த வருஷத்தில் பார்க்க அடுத்த வருஷம் நீ ஆண்டவரை நெருங்குவே. இந்த ஆண்டு பார்க்க அடுத்த ஆண்டு நீ ஆண்டவரை அதிகமாக தேடுவே. இந்த ஆண்டு பார்க்க அடுத்த ஆண்டு நீ அதிகமாக ஆண்டவத்தில் அன்பு கூறணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனுடைய காரியங்களுக்கு நீ முதலிடம் கொடுக்கணும். முதலாவது உடைய வாழ்விலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியத்தையும் வச்சிரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யமுடைய நீதியம் என்கின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வா. முழு இருதயத்தோடு கர்த்தாவே உங்கள் அன்பு கூற பாக்கியத்தை எனக்கு தான். டேக் எ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட். ஐ கோ டு ஃபினிஷ். ஓடிக்க போறேன், அடுத்த பக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசியில் நிற்கிற உங்களுக்கு நேற்று நாளில் அக்கள் இருந்து ஜெவம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது மனுஷ சில காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக்கி உங்களுக்கு என்னை சேர்த்து சொல்லிக் கொள்கிற புத்திபதி நான்கு காரியங்கள், அதை சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் வரணும். ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்குள்ள வரணும். அதிக காரியங்களை நாம ஏற்றுக்கொள்றதில்லை. தவறானவைகளை நாம ஏற்றுக்கொள்ளணும் அர்த்தம் அல்ல, பிழையானவைகளை நாம ஏற்றுக்கொள்ளணும் அர்த்தம் அல்ல. ஆனா சரியானவைகளை, சத்தியத்துக்கு அடுத்தவைகளை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். Don't try to put any condition to accept something out of from the Lord. ஏற்றுக்கொள்ள வேண்டிய நான்கு காரியங்களை சொல்லிட முடிகிறது. சக்தர் நம்பர் ஒன், முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாம் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்றவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, நாமளும் புத்திமதி ஏற்றுக்கொள்றவர்களாக இருக்கணும், புத்திமதி கேட்கிறவர்களாக இருக்கணும். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்குமா? வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் சரியான புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள ஒரு பக்குவம் நமக்குள்ள வர வேண்டும். அதை விட்டுட்டு இவரார எனக்கு சொல்றதுக்கு, அவரார எனக்கு சொல்றதுக்கு, எனக்கு இது தெரியாதோ அப்படியெல்லாம் நாம நினைச்சிடக்கூடாது. அப்படி நாம விருப்பமாக இருந்தா சொல்ற கேளுங்க, இதுக்கு பேர்தான் முரட்டாட்டம். முரட்டாட்டம் கவனிங்க, உங்களை அணுகி உங்களுக்கு புத்திமதி சொல்லலாம் என்கின்ற நம்பிக்கையை மற்றவருடைய உள்ளத்திலிருந்து உடைச்சு போடாதீங்க. உங்களை அணுகி உங்களுக்கு கிட்ட வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்லலாம் என்கின்ற நம்பிக்கையை தயவு செய்து உடைச்சிடாது. அது உங்களுக்கு ஆபத்து, அது உங்களுக்கு நன்மையல். உங்களை அணுகி உங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவர்களாக எப்பவும் இருந்துட்டீங்கன்னா நல்லது. வேதத்துல ஒரு காரியத்தை நான் திருஷ்டாந்தமாக பார்க்க முடியும். அபிகாயில் என்கிற ஒரு பெண் இருந்தா, அவளுக்கு ஒரு புருஷன் இருந்தா, அவன் சொல்லப்படும், அவன் முரணா இருந்ததுக்கு ஒரு பிரதான காரணம் என்ன தெரியுமா? அவன் புத்திமதியை ஏற்றுக்கொண்டதே இல்லை. யார் சொன்னாலும் தாவீது குமார்னா, தாவீதா, அவனுக்கு என்னதுக்கு ஆடுகளை, மனாந்திரத்துல நம்ம ஆடுகள் எல்லாம் அவன் பாதுகாத்திருக்கான், அவன் சத்தத்தை அசட்ட பண்ணாத. முடிவு என்ன? முடிவு என்ன? ஐயா அவுட். அண்டைக்கு அவன் புத்திமதி கேட்டிருந்தா இதெல்லாம் அவனுக்கு வந்திருக்க. முரட்டு சுபாவம், அணுகி அன்னாரு அணுக முடியாது, கிட்ட போக முடியாது, எப்படி கொதிப்பாரு. ஆகவே நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்க தயவு செய்து இந்த வருஷத்தை கடைசியில் உனக்கு அன்பாக உனக்கு கிட்ட வந்து ஒரு புத்திமதி சொல்றேன். என்னடா புத்திமதியை கேட்கிற ஒரு மகனாக, ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இரு, அது உனக்கு நல்லது. நீ ஒரு கெட்டு போகமாட்ட. சில புத்திமதிகள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏங்க, நமக்கு எப்பயும் இதமாகவே மற்றவர்கள் புத்திமதி சொல்லணுமா இருந்தா பட் இஸ் திஸ் எப்ப ஒருத்தர் புண்படுத்தக்கூடாது. பாருங்க, காரணம் இல்லாம நாம் ஒருவரை நோக்கடிக்க கூடாது, இட் இஸ் கரெக்ட். ஆனா என் வாழ்விலே ஒரு புத்திமதியை சொல்றதால, நான் நொந்து சரியான ஒரு புத்திமதியை சொல்றதால எனக்குள்ள நோர்வு உண்டாகும் சொன்னா அது சரியானது. நீதிவான் என் தலையை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு என்ன போல இருக்குமா? நாலு சரியான தேவ மனுஷனுடைய தலையை குட்டது கொஞ்சம் இடம் கொடு, அது உனக்கு காயத்தை விளைவிக்காது, அது உனக்கு நன்மையை கொண்டு வரும். நான் உலகத்துக்கு சொல்லல, தேவட பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கு சேர்த்து, எனக்கு சேர்த்து தான் நான் பேசுறேன். நான் ஊழியக்காரன், இவர் எனக்கு சொல்றதுக்கு இப்படி என்ன? ஒரு தடவை உன்னை நெருங்கல, உனக்கு கிட்ட வந்து உன்னோட கதைக்கல, உனக்கு புத்தி கடைசியில் எங்கேயாவது போய் ஓரம் போய் எங்காவது முட்டி முட்டி உடையாத படிக்க காத்துக்கும். உன்னை அணுகி உனக்கு புத்தி சொல்லலாம் என்கின்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு இருக்கத்தக்கதாக தயவு செய்து நடந்து கொண்டு சொல்லி நான் அன்பா உங்களை சொல்றேன். அப்படி இல்லாதா யூ ஆர் கோயிங் இன் எ ராங் வே. புத்திபதிகளை ஏற்றுக்கொள். நம்பர் டூ, திருத்தங்களை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு உன்னை திருத்திக்கோ. திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்குள்ள வரும். இப்படி நான் இருந்தேன், இப்படிதான் எப்பயும் இருப்பேன். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் மீ. ஹலோ, இப்படித்தான் இருந்தேன், நான் எப்ப இப்படிதான் இருப்பேன், என்ன என்ன விட்டுடுங்க. இப்ப இதனால பாதிப்புகள் இருக்குது, ராஜ்யத்துக்கு நஷ்டம் வர்றதுக்கு இடம் இருக்குது. என்ன சொல்லணுமா, உன் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நஷ்டத்தை கொண்டு வரும் என்று நான் எச்சரிக்கிறேன். ஐயா, அடுத்த ஆண்டுக்குள்ள நீ போறார், நான் இந்த முடிவில் உனக்கு சில புத்திமதிகளை சொல்லி அனுப்புறேன். கத்தரிடக்குள்ள தந்த சில காரியங்களை அடுகிறேன். உங்க வீட்டுல வந்து உங்க குடும்பங்கள் என்ன போகுதுல, நான் பக்கத்துல வந்து பார்க்கல, நாலு பேர் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படி நான் பேசல. God knows everything what I am speaking right now. திருத்தங்களை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நாம கொஞ்சம் திருந்தணும் பாருங்க. சோ நம்ம நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் பாருங்க, நாம கொஞ்சம் மாறணும் பாருங்க. அன்றைக்கு இருந்த மாதிரி தான் நான் இன்றைக்கும் இருப்பேன். ஒருவரும் என்ன மாற்றக்கூடாது, மாற்றவே முடியாது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், நானும் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவன் சொல்லிடக்கூடாது. அது என்ன அர்த்தத்தில் எழுதி கேட்டு நமக்கு புரியும். இப்ப என்ன கவனிங்க, நமக்குள்ள மாற்றங்கள் வேண்டும், திருத்தங்கள் வேண்டும். சில காரியங்கள் தவறு பிழை என்று வரும்போது அதை நாம திருத்திக் கொள்ளும் போது நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க சொல்றது. வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் ஒருபோதும் முறிந்து போவது. நான் வளைய மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், தகர்க்கப்படுத்தாரு, நீங்க சொல்ற சொல்லிட்டு போ. இது சில பேரு சொன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா உள்ளத்துல ஏற்றுக்கொள்றேன். தம்பி இப்படி செய்யாது, தங்கச்சி இப்படி நடக்காது, பிரதர் இப்படி போகாது. அதை உள்ள அதை எப்ப நாம கண்டுபிடிக்க தெரியுமோ, சில சம்பவங்கள் காரியங்கள் வரும்போதான் we can find out. திருத்தங்களை நாம கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா, என்ன நஷ்டம் வரப்போகுது. கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் வராது. எப்போது திருத்தங்களை நாம ஏற்றுக்கொள்ள நாம விட்டுக் கொடுக்கும், அப்பதான் வளர்ச்சி உண்டாகும், அப்பதான் நன்மைகள் நடக்கும், அப்படிதான் பெருக்கம் உண்டாகும். தேவ ராஜ்யத்துக்கு நஷ்டம் வராது, குடும்பத்துல பங்கம் வராது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளறவளாக இருக்கும். இது சொல்லட்டுமா, ஒருபடி மேல போய், தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொள்ள பழகணும். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நாம் ஒருபோல புறக்கணிக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம புறக்கணித்தா, நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியால் நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தேன். போ, சவுலுக்கு நடந்த காரியம் நமக்கு தெரியும். நடந்தது என்ன, அவர் விழுகை காரணம் என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிச்சுட்டா. பிகாஸ் ஹி வாஸ் எ கிங், தன்னை யார் ராஜாவாக வச்சது என்று மறந்துட்டான். ஆளுகை இருந்தது, அதிகாரம் இருந்தது, தன்னை படைச்சவரை தன்னை வச்சவரை மறந்துட்டா. நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடி நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணிச்சே போ. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில இருந்த சம்பவங்களை பார்க்கும் போது வேதனை முடிவு ஒருவர் விரும்பத்தக்கதல்ல. இந்த கருமானவர்களே, இங்க இருந்து வருகிற தேவனுடைய வார்த்தைகளை உடைய இருதயத்துல புறக்கணிக்காது என்று இந்த வருஷத்தின் கடைசியில வந்த அன்போடு சொல்றேன், அன்போடு சொல்றேன். Accept the word as the word of God in your heart. தேவோட வார்த்தையே, தேவோட வார்த்தை என்ற வசனத்துக்கு நடுங்குறவனே நான். சில வசனங்களை ஓகே ஓகே ஓகே, சில வசனங்களை இனி சில பேர் சொல்ற காரியம் என்ன தெரியுமோ, இந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தின்படி எல்லாம் வாழலாமோ அப்படி சில பேர் இருக்காது. ஹலோ, இதுல இருக்கிறபடி எல்லாம் வாழலாமோ, அது கஷ்ட கஷ்டம் பாருங்க. சில வசனங்களும் பிடிப்போம், என்ன கவனிங்க, எனக்கு சேர்த்துதான் பிரசங்கம் பண்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல எழுதி வேதத்துல எழுதப்பட்டிருக்க இந்த வாக்கியங்கள் தான் நம்ம கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போதுன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. எல்லாவற்றையும் பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே உடைய வாழ்க்கையை அடுத்த வருஷம் வசனம் என்கின்ற வரம்புக்குள்ள அமைக்க நீ உடைய ஒப்பு கொடுப்பாய், ஆனால் அதுவே உனக்கு பெரிய ஆசீர்வாதமா. தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும். இவர் அடிக்கிறார், இவர் அடிக்கிறார், சரி அடித்தா கொஞ்சம் விடுங்களே, அது உனக்கு நன்மையாக இருந்தா விடு. அழகாக பேசிட்டு போறதெல்லாம் பெரிய காரியம் எனக்கு இல்ல, பட் தட் இஸ் நாட் மை டியூட்டி. ஐ நோ மை பொசிஷன். சுயமாய் பேசுறவன் தன் சுய மகிமையை தேடுறான், தன்னை அனுப்பினோடு மகிமையை தேடுறவனோ உண்மை உள்ளவனாக இருக்க அவன் அநீதி இல்லை என்றார் ஆண்டவர். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படாங்க. ஹலோ, லிசன் ஆலயத்துல ஆண்டவருடைய சபையில தேவ சமூகத்துல உனக்கு விரோதி என்று ஒருவரும் வராதபடி தயவு செய்து காத்து. என் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தேவ ஆவியோடு இணைந்து இசைந்து சபைக்கு இந்த கடைசி நாளிலே கடைசியாக நான் செய்கிற பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்ற காரியம், ஆலயத்திலே இந்த தேவடைய சபையிலே தேவடைய பிரசனத்திலே உனக்கு விரோதி என்று ஒருவரும் வராதபடி உன்னை மாட்டிக்கொள், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். இப்படி ஒரு மனதில் சொல்லலாம், பாஸ்டர் அவர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமோ, இவர் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியுமோ, இவர் எப்படி நான் ஏற்றுக்கொள்றது அப்படியே நீ சொல்லுவாய் தான் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். நீ எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவருக்கு தெரியாதோ, உன்னை அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது கண்டிஷன் வச்சாரோ, நீ யோசிச்சுப்பார். நீ நல்லவனா, நீ நல்லவள் தானா? ஒருவேளை உன் பார்வைக்கு நல்லவளாக இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில நல்லவனா தானே இருந்தாயா? அப்படின்னா நீ உன்ன நீ டைரக்டா பரலோகம் போயிருக்கலாமே. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாக ஆனோம். பைபிள் சேஸ் அவ எல்லா இடத்துல தவறுண்டு, எல்லா இடத்துல குறையுண்டு, எல்லாரும் திருந்து கொண்டிருக்க, எல்லாரும் மாற கொண்டிருக்குது. பேசுற நானும் மாறணும், கேட்கிற நீங்களும் மாறணும், மனம் திரும்பணும். சோ காரியங்கள் இப்படி இருக்கிறபடியால் ஒருவர் ஒருவர் நிபந்தனை இல்லாமல் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல் நாமும் ஒருவரை ஒருவர் தயவு செய்து ஏற்றுக்கொண்டே ஆகணும். இந்த பிரச்சனை தான் அடிப்படையாக அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்தது. ஆகவேதான் நீ பெரியவன் நான் பெரியவன் இடபாடு அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்தது. ஆனா ஆம்தது பெண்டிகோஸ்ட் அதெல்லாம் பஞ்சா பறந்து வச்சு பாரு. நீ பெற்ற அபிஷேகம் உண்மையாக இருக்குமா இருந்தார், நெய்யும் நானும் பெற்று அபிஷேகம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் நமக்குள்ள இருக்கிற அப்படிப்பட்ட உணர்வுகள், கசப்புகள், பொறுப்புகள், பகுகள், விரோதங்களை பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நிச்சயமாக வேர் அறுத்துத்தானா? அல்லது போனா உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிச்சயமாக அவசரமாக அவசியமாக தேவை என்று அடிச்சு சொல்லு. ஏற்றுக்கோ, குறைவுகள் இருக்குதா, பிழைகள் இருக்குதா, திருந்த கொண்டு இருக்குதான். அவன் எப்படி இவன் இப்படி என்றா யார் யார் ஏற்றுக்கொள்றது? யாரத்துல குறையில்லை, இஷ்ட அடிப்படி இடத்துல ஒரு குறைவு இல்லை. அப்படி நீங்க இருக்க அங்கேயே போக முடியுதான். எல்லா இடத்துல குறை இருக்கு, எல்லா இடத்துலும் பிழை இருக்கு. எல்லாரும் மாறணும், எல்லாரும் மனம் திரும்பணும். நான் நம்பர் ஒன் ஒன்னு நான் திறந்த மாறன் அது ஆனத்துல மண்டார். Accept each and other. You know why? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளப்பா. இங்கே சண்டை போட்டுட்டு அங்க போய் எங்க இருக்கிற ஹலோ அங்கேயும் போய் மூளைக்குள்ள இருக்க போறோம். ஹலோ பரலோகத்திலேயும் போய் சிலரை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, ஆகவே நான் ஒரு மூளை இருக்க போட்டு நான் சொல்லிடுமா? நீங்களே சொல்லுங்களேன். அப்படி நீங்க சொன்ன உங்களை விடுவார ஆண்டவர் சொல்லுங்க. இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார. ஒருவன் பாவம் செய்தால் ஆண்டவரை உடனே விசாரிப்பார், ஒருவன் பிணை செஞ்சால் கத்தர் வைப்பார். அது மாத்திர சபையில தேவ சில ஊழியர்களை வச்சு அவங்க விசாரிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுற புத்திபதி என்னவென்றால், உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்க, கரைப்படுத்திக் கொள்ளாதீங்க. உங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தாதீங்க, உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. Accept each and other because we are the children of God. நாம் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறோம், ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரே ராஜ்யத்துக்கு போறோம். இங்கெல்லாம் சண்டை பிடிச்சிட்டு கற்பத்துல அவருடைய கற்பத்துக்கு இருந்த ரெண்டு பேரும் பொக்ஸிங் போட்டு மாறி இங்க இருந்து சபை இருந்து நீ சரியில்லை, நான் சரியில்லை, அவர் எப்படி இவர் எப்படி கழிச்சு அங்க இப்ப அப்படியே சொல்லி இருக்க. சோ இந்த இயர் எண்ட்ல நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன், ஒரு இடத்துல பிழை இருந்தால், ஒரு இடத்துல தவறு இருந்தால், நீ உண்மையான ஒரு தேவ மனுஷி மனுஷனா இருந்தால், அந்த நபருக்காக முதலாவது ஊக்கமாக மண்டாடு. ஆண்டவரே அந்த மனுஷன் கெட்டு போயிடக்கூடாது, இந்த சிஸ்டர் கெட்டு போயிடக்கூடாது, இந்த புரதம் கெட்டு போயிடக்கூடாது. இப்படி நான் கேள்விப்படுறேன், இப்படி நான் பாக்குறேன். ஆண்டவரே இந்த சகோதரன் திருத்துமப்பா, ஆண்டவரே உன்னை காப்பாற்றும், அவனோட ஆத்மாவை ரட்சி. ஏன் தெரியுமா? நீயும் இன்னும் ரத்தத்தில மாம்சத்தில் தான் இருக்கிறாய். ஆகவே நீ தப்பிச்சு கொண்டதுக்கு மற்றவர்களுக்காக மண்டாடு. ஒருவருடைய சரிவில நீ சந்தோஷப்படாத, மற்றவருடைய விடுகையில நீ வீரம் காட்டாத, அது தேவனுக்கு பிடிக்காது. இவருடைய வேதத்தை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். நான் எடுத்த டொபிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு என்பதை நான் அறிவேன். ஆனா நான் எதுக்குள்ளே கட்டுப்பட்டு ஐபி இது இப்படித்தான் இருக்கணும் என்ற ஒரு லிபர்டி இதுக்குள்ளே இல்ல. எனக்கு ஆடும் எது சொல்ல வரும் பரவாயில்ல சொல்ல வரும். நான் உங்களுக்கு சொன்ன இந்த காரியங்களை நீங்க தேவ சபத்தில் வச்சு வேணும் பண்ணாரு. சோமன் நான் உங்களுக்கு சொன்ன காரியங்கள், உங்களுக்கு போதிச்ச காரியங்கள் சரியா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைடா விட்டுருங்க. ஏற்றுக்கொள்ள பார்க்கணும். So don't try to reject everything. உன்னை பார்க்க மாட்டேன், நான் சொன்ன முன்ன பார்க்க மாட்டேன், இன்னொருத்தன ஆண்டவ பவிச்சா அதை ஏற்றுக்கொள்ளப்பா. நல்ல மனசு மட்டும் ஆண்டவரைய பாவி அப்பதான் ஆண்டு உன்னே ஆசீர்வதி. இதை ஏற்றுக்கொள்ளாத தன்மையில தான் அடிக்கடி இந்த பொறாமைகள் எரிச்சல்கள் வாரதெல்லாம். இதை ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் அத வேர்கள் கனிகள். நான் சொல்றது கொஞ்சம் சிந்தி. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இதை ஏற்றுக்கொள்ள சவுலால முடியல, அதை அக்செப்ட் பண்ண ஒரு ஹார்ட் இடம் கொடுக்க. ஆகவே காய்மகாரம் அண்டை இருந்து காய்மகாரமா பார்த்து ஏன் தெரியுமா? தன்னில பார்க்க அடுத்தவன் உயர்றது அவருடைய இருந்து ஏற்றுக்கொள்ள. நான் சும்மாயா பேசுறேன், உடைய இருதத்தை தொட்டு சொல்லுங்க. உடைய நேரத்தை எடுக்க விட்டு நான் பேசுறேன். அக்செப்ட் பண்ண பல ஏற்றுக்கொள்ள பல நல்ல மனம் சொஸ்த மனம் உடலுக்கு சொஸ்த மனம் நல்ல மனம் இருக்கணும்பா. சலி ஒரு ஸ்டார்ட் அப் பிளேஸ் எல்லாரும் பண்ண தெரியும்.